அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியை தேடி வானொலி பெட்டிக்கருகில் ஆவலோடு காத்திருக்கும் நண்பர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 119:105.
நாம் ஆபகூக் 2 அதிகாரம் 4 வசனத்தை மட்டும் குறிப்பாக சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன் ஆபகூக் 2:4. இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இது வேதத்திலே ஒரு முக்கியமான வசனம். ஆபகூக் புத்தகத்தின் கருத்து வசனம் இது என்று சொல்லலாம். மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் உள்ள மூன்று சிறந்த உபதேச நிருபங்களுக்கும் இதுவே கருத்து வசனம் போல காணப்படுகிறது. ரோமர், கலாத்தியர் மற்றும் எபிரேயர் ஆகிய புத்தகங்களிலேயும் இந்த வசனம் எடுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளதை நீங்கள் பார்க்கலாம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த வசனத்திற்கு எத்தனையோ விதமான விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. இதற்கு வேறு விதமான விளக்கம் கொடுத்து அதன் முக்கியத்துவத்தை இழக்க வைக்கும் முயற்சிகளும் நடைபெற்றிருக்கின்றன. சில விசுவாசம் என்பதை உண்மை அல்லது நேர்மையாக காரியத்தை நடப்பித்தல் என்று விளக்கம் கூறுகிறார்கள். அதாவது, உண்மையான நடத்தையினாலே நீதிமான் பிழைப்பான் என்று இவர்கள் சொல்கிறார்கள். இருந்தபோதிலும் இந்த வசனம் இரண்டு வழிகளிலும் மனிதர்களுக்கு திறந்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை நீங்கள் உற்று கவனித்தால் இதிலே உலகத்தில் உள்ள இரண்டு விதமான மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஒன்று பெருமை கொண்ட ஆத்மா, இரண்டாவதாக விசுவாசத்தினாலே பிழைக்கும் நீதிமான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், இவர்கள் இருவரையும் காணாமற் போனவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றும், தேவனை நம்புகிறவர்கள், தேவனை நம்பாதவர்கள் என்றும், அல்லது பரிசுத்தவான்கள், துன்மார்க்கர் என்றும் இவர்களை அழைக்கலாம். அது ஒரு கூறிய பிரிவினையை இங்கே உண்டாக்குகிறது. நாம் இந்த அதிகாரத்தின் முதலாம் வசனத்திலே பார்க்கும்பொழுது, அங்கே ஆபகூக் காவல் அரணிலே தங்கி அமர்ந்து தேவனுடைய பதிலை பெறப்போகிறதை பார்த்தோம். அப்பொழுது தேவன் கொடுத்த செய்தி மிகவும் சிறந்ததாக இருந்தது. அவர் தனி மனிதனுடனும் தேசத்தோடும் செயல்படுகிறதை குறித்து அங்கே சொல்கிறார். இங்கே 4 வசனத்திலே தேவன் ஒரு உயரிய கோட்பாட்டை நம்முன்னாலே வைக்கிறார். உண்மையிலேயே இது வேதத்திலே அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையாக இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை கணிதத்திலே வடிவியலை படித்திருப்பீர்கள் என்றால், அதாவது ஜாமெண்ட்ரி நீங்கள் படித்திருப்பீர்கள் என்றால் இது உங்களுக்கு புரியும். நீங்கள் வடிவியலிலே சில உண்மைகளை ஏற்றுக்கொள்வீர்கள், ஆனால் உங்களால் அதை நிரூபிக்க முடியாது. உதாரணமாக, ஒரு நேர்கோடானது இரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள குறுகிய தூரமாகும் என்ற உண்மையை நீங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள். இதைப்போன்று வேதத்திலும் அநேக அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட சிறந்த உண்மைகள் உண்டு. அவைகளில் இதுவும் ஒன்று. இது பெருமையான நடத்தை கொண்ட ஜனக்கூட்டத்தை குறிக்கிறது. இவர்கள் தங்களுடைய ரட்சிப்பிற்காக சொந்த கிரியைகளை செய்து முயற்சிக்கிறவர்களாயிருப்பார்கள், அல்லது உண்டு குடித்து மகிழ்ச்சியாயிருப்போம், நாளை சாவோம் என்று தத்துவம் கூறி அன்றைய நாளுக்கென்று வாழ்கிற ஜனக்கூட்டத்தாராக இருக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையிலே உண்மையிலே ஒரு நோக்கம் கிடையாது. அதாவது, அவன் தவறாக செல்கிறவன், தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறான். நீதிமொழிகள் 14:12 என்ன சொல்கிறது? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இன்றைய சமுதாயத்திலே இப்படிப்பட்ட மனிதர்கள் பலரை நாம் பார்க்க முடியும். அவர்கள் தற்பெருமை கொண்டவர்களாக இருப்பார்கள். பெருமையினால் தங்களை உயர்த்துவார்கள். இவர்கள் ஒரு குறிக்கோளின்றி அங்கும் இங்கும் அலைந்து தெரிந்து மெதுவாக ஓடிச் செல்லும் நதி போல நகர்ந்து இறுதியிலே கடல் என்னும் அழிவை சென்றடைவார்கள். இதுவே அவர்களின் முடிவு. இயேசு கிறிஸ்து லாசரு ஐஸ்வர்யவான் ஊமையை சொல்லும்பொழுது, லூக்கா 16 அதிகாரத்திலே, லாசரு மரித்தபொழுது அவன் பரதீசுக்கு எடுத்துச் செல்லப்பட்டான், ஆனால் ஐஸ்வர்யவான் மரித்தபொழுது பாதாளத்திற்கு சென்றான் என்று சொல்கிறார். யூதாசி பற்றி சொல்லப்பட்டது போல இவனும் தன்னுடைய இடத்திற்கு சென்றான். அருமையானவர்களே, உங்கள் வாழ்வும் இப்படிப்பட்ட நிலைமையிலே காணப்படும் என்றால் முடிவும் அப்படிப்பட்டதாகவே இருக்கும். அடுத்ததாக இந்த வசனத்திலே தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு கூட்ட மக்களை குறிக்கிறது. இவர்களிலிருந்து ஜீவநதி புறப்பட்டு தேவனுடைய நகரத்தை நோக்கி பூரண அறிவை நோக்கி செல்கிறதாய் இருக்கிறது. ஒருவன் ரட்சிக்கப்பட்டவுடன் அதனை தொடர்ந்து விசுவாசத்தினாலே வாழ்க்கையை நடத்துகின்றான். நம்முடைய கேள்விகளுக்கு நாம் ஒருவேளை இப்பொழுது பதிலை பெறாமல் இருக்கலாம். ஆனால் நாம் தேவ பிரசன்னத்திற்குள்ளே நுழையும் பொழுது தேவன் நமக்கு பதிலை தருகிறவராய் இருக்கிறார். இந்த ஆபகூக் 2:4 வசனம் புதிய ஏற்பாட்டிலே ரோமர், கலாத்தியர், எபிரேயர் போன்ற மூன்று நிருபங்களிலே எடுத்து கையாளப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது இந்த வசனம் புதிய ஏற்பாட்டிலே எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை சற்றே கவனிப்போம். அப்போஸ்தலாய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே ரட்சிப்பிற்கு விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியை குறித்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. ரோமர் முதலாம் அதிகாரம் 16-17 வசனங்களை பாருங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், விசுவாசத்தினாலே நீதிமானான ஒருவனும் விசுவாசத்தினாலேயே பிழைப்பான் என்பதே. இதுவே ரோமருக்கு எழுதின நிருபத்தின் சிறந்த செய்தியாகும். அடுத்ததாக கலாத்தியர் நிருபத்திற்கு வாருங்கள். கலாத்தியர் 3:11, நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கிற காரியம் சற்று வித்தியாசமானது. கலாத்தியர் 2:20 வசனத்திலே நாம் இவ்வாறு பார்க்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அங்கே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி அதிகமாக வலியுறுத்தப்படும் பொழுது, இங்கே கலாத்தியரிலே ரட்சிக்கும் விசுவாசத்தை பற்றி மட்டுமல்ல வாழ்க்கை முழுவதும் விசுவாசத்தினாலே பிழைப்பது வலியுறுத்தப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை பாருங்கள். எபிரேயர் 10:38 வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேலே ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். இங்கே விசுவாசத்தினாலே பிழைப்பதே முக்கியமாக வலியுறுத்தப்படுகிறது. இவரையர் 11 பார்ப்பீர்கள் என்றால், அங்கே விசுவாசத்தினாலே பிழைத்த ஆண்களையும் பெண்களையும் குறித்த ஒரு பட்டியலை பார்க்கிறோம். இங்கே விசுவாசத்தினாலே பிழைப்பது வாழ்வது வலியுறுத்தப்படுகிறது. ஆபகோக் எதிர்காலத்தை குறித்து சிந்தித்தவராக ஏன் கர்த்தாவே என்று கேட்டார். நாம் இப்பொழுது நம்முடைய காலத்திலிருந்து வரலாற்றை சற்று திரும்பி பார்க்கும்பொழுது ஆபகூக்கின் கேள்விக்கு பதிலை காண முடியும். தேவன் தம்முடைய ஜனங்களை சிறைப்பிடிப்பிற்கு ஒப்புக் கொடுத்தார். இதன் மூலம் அவருடைய பாவங்களுக்கு தேவன் தண்டனை அளிக்க வழி செய்தார். அது மட்டுமல்ல, அதிலே அவருடைய பெரிய நோக்கத்தையும் நாம் காண முடிகிறது. காலம் நிறைவேறின பொழுது உலகத்திலே இரட்சகரை கொண்டு வருவதற்கு அது அவரை துரிதப்படுத்தியது. மீண்டும் அப்போஸ்தலாய பவுல் பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவிலே கொடுத்த பிரசங்கத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13 பாருங்கள், 37-41 வசனம் வரை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13:37 வசனம் முதல், தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. அன்றியும் தீர்க்கதரிசிகளின் புத்தகத்திலே, அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான். இங்கே அப்போஸ்தலாய பவுல் அவர்களுக்கு தேவனிடத்திலே செல்ல ஒரே ஒரு வழியே இருக்கிறது, அது விசுவாசம் மட்டுமே என்று சொல்லுகிறார். 1 Corinthians 15:3-4 வசனங்களிலே செய்தியின் சுருக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், வாசிக்கிறேன். 1 Corinthians 15:3-4, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கமிடப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3 உயிர்த்தெழுந்தார் என்பதே. சரி, நாம் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய பாவத்திற்காக இயேசு சிலுவையிலே தண்டனையை அனுபவித்தார் என்பதை நான் விசுவாசித்து நடக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தின்படியான வாழ்க்கை அல்ல, விசுவாச வாழ்க்கை. இன்றைய நாட்களிலே சிலர் இவ்வாறு காணப்படுகிறது, வருத்தத்தை தருகிறதா இருக்கிறது. அதாவது அவர்கள் நியாயப்பிரமாணத்தை அப்படியே எழுத்தின்படி பின்பற்றும்படி வலியுறுத்துகிறார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் தங்களுக்கென்று சில சட்ட திட்டங்களை வைத்துக் கொண்டு அதை பின்பற்றும்படி வலியுறுத்துகிறார்கள். குடும்பத்திற்கென்று சில விதிமுறைகளை அவர்கள் ஏற்படுத்தி பிள்ளைகளுக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு என்று பிரித்து அநேக கட்டுப்பாடுகளை கொடுத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் அவரிலே அன்பு கூர்ந்து அவரை நேசிப்பது உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும். நீங்கள் அவரிலே அன்பாயிருப்பதின் மூலம் ஆவியினாலே நடத்தப்பட முடியும். நீங்கள் ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள். உங்கள் இருதயத்திலே எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் சிறந்த ஒரு கணவனாக இருப்பீர்கள், அல்லது சிறந்த ஒரு மனைவியாக இருப்பீர்கள், அல்லது சிறந்த ஒரு பிள்ளையாக இருப்பீர்கள். நீங்கள் சிறந்த ஒரு பணியாளராக, ஒரு எஜமானாக இருப்பீர்கள். நீங்கள் எவ்விடத்திலே இருந்தாலும், என்ன நிலைமையிலே இருந்தாலும் நீங்கள் சிறந்தவர்களாய் இருப்பீர்கள். ஏன்? நீங்கள் விசுவாசித்து நடக்கிறீர்கள். அப்படி நடப்பீர்கள் என்றால் ஒரு நாளிலே அவருடைய பிரசன்னத்திலே நுழைந்து என்றென்றுமாய் நித்திய நித்தியமாய் அவருடன் வாழ்வீர்கள். ஆபகூக் ஒரு விசுவாச வீரன். அவர் என்ன சொல்கிறார்? நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவருடைய பதிலுக்கு காத்திருப்பேன் என்கிறார். எனக்கு பதில் தர வல்ல ஒருவரையே நான் நம்புகிறேன். இவர் 11:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். மேலும் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் இந்த அவரிடத்திலே வர வேண்டும் என்று அவர் உங்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் அவரிடத்திலே வர ஒரே ஒரு வழிதான் உண்டு. நீங்கள் விசுவாசத்துடன் அவரிடத்திலே வருவதுதான் அது. ஒரு விசுவாசிக்கும் மனிதன் விசுவாசத்தினால் ஜீவனை பெறுகிறான், தொடர்ந்து விசுவாசத்தினால் நடக்கிறான், அது மட்டுமல்ல விசுவாசத்தினாலே நித்தியத்திற்குள்ளேயும் நுழைகிறான். இதை அவன் தன்னுடைய சொந்த திறமையினாலே பெறுகிறதல்ல, மற்றவர்களுடைய பலத்தினால் பெறுகிறான். நாம் மீண்டுமாக ஆபகூக் 2:4 பார்ப்போம். இது மனிதனுக்கு திறந்திருக்கும் இரண்டு வழிகளை தருகிறது. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இதை இவ்வாறு கூறுகிறார். மத்தேயு 7:13-14 பாருங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த விரிவான வாசல் நுழைவு பகுதியிலே பெரிதாக இருக்கும், ஆனால் உள்ளே செல்ல செல்ல குறுகிக் கொண்டே போகும். அது ஒரே ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்று அவர்களை விட்டுவிடும். அது நித்திய அழிவு. அவிசுவாசியான பாவியின் கதை இவ்வாறே முடிவடைகிறது. இது செங்குத்தான பள்ளத்தாக்கு வழியாக செல்வதை போன்ற அனுபவமாகும். இது ஒரு பாலைவனத்திலே மிக அகலமான இடத்திலே ஆரம்பமாகும். நீங்கள் இந்த செங்குத்தான பள்ளத்தாக்கிற்குள்ளே நுழைந்தவுடன் நீங்கள் இன்னும் அதில் ஆழமாக செல்ல செல்ல அதன் தரைப்பகுதி குறுகிக் கொண்டே போகும். அந்த ஒரு ஓவியத்தையே இங்கே நாம் பார்க்கிறோம். அதன் ஆரம்பம் அகலமானது, ஆனால் அது குறுகிக் கொண்டே சென்று அழிவிலே முடியும். அடுத்ததாக குறுகிய வாசல் அல்லது இடுக்கமான வாசல். இந்த நுழைவு வாயிலும் ஒரு புனலின் ஒரு பகுதி போன்றதே. இதில் மாறாக நுழைவு வாசல் மிகவும் குறுகியது. இயேசு கிறிஸ்து யோவான் 14:6 என்ன சொல்லியிருக்கிறார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்கிறார். இந்த வாசலின் வழியாக ஒரு நபர் மட்டுமே நுழையும்படியாக அது இருக்கிறது. அவரே வழி. அவர் நமக்கு வழியை காண்பிக்கவில்லை, அவரே வழியாயிருக்கிறார். ஒன்றியவான் 5:12 குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் ஒன்று கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவர் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். ஒன்று நீங்கள் அவரை நம்ப வேண்டும், இல்லாவிட்டால் அவரை நம்பாமல் இருக்க வேண்டும். நீங்கள் சில சடங்காச்சாரங்களை செய்வதற்கும் அல்லது உறுதிமொழி கொடுப்பதற்கும் அல்லது கன்வென்ஷன் கூட்டத்திலே ஒப்புக் கொடுத்து முன்னே எழும்பி செல்வதற்கும் சபையிலே சேருவதற்கும் உங்களுடைய ரட்சிப்பிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதாவது நீங்கள் அவற்றை செய்வதனாலே மட்டும் ரட்சிக்கப்பட்டு விட முடியாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடே தனிப்பட்ட முறையிலே கொள்ளும் உறவினாலேயே ரட்சிப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. ஆகவேதான் இது இடுக்கமான வாசல். தேவன் இந்த உலகத்திற்கு இந்த ஒரே ஒரு வழியைத்தான் கொடுத்திருக்கிறார். சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோடே நீங்கள் எவ்விதம் செயல்படுகிறீர்கள் என்பதிலேயே உங்கள் ரட்சிப்பு அடங்கியிருக்கிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லியிருக்கிறார், மத்தேயு 7:14 பாருங்கள், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த வாசலும் ஒரு புனல் போன்றதுதான். நீங்கள் இந்த இடுக்கமான வாசல் வழியே உள்ளே நுழைகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவே அந்த வழி. ஆனால் நீங்கள் நுழைந்தவுடன் இது குறுகிக் கொண்டே போகாமல் அகலமாகிக் கொண்டே போகிறது. இயேசு யோவான் 10:10 சொல்கிறதை கவனியுங்கள், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்கிறார். பார்த்தீர்களா, அவருக்கு சொந்தமானவர்களுக்கு விடுதலையையும் சுதந்திரத்தையும் அவர் கொடுக்கிறார். இதை அவர் அதிகமாக கொடுக்கிறார். வாசல் செல்ல செல்ல விரிவடைகிறது. அருமையானவர்களே, ஒருவேளை போதை பழக்கம், மது குடிப்பது போன்றவை பார்ப்பதற்கு சுதந்திரத்தை தருகிறது போல காணப்படும், உலகத்திலே விடுதலையோடு வாழ்வதைப் போல காணப்படும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நீங்கள் அதற்கு அடிமையாகிறீர்கள். அது உங்களை அழிவுக்கு நேராக அழைத்துச் செல்கிறது. சரீரம் பாதிப்படைகிறது, ஆத்மாவும் அழிவிற்கு நேராய் செல்கிறது. அருமையானவர்களே, குடிக்கும் பழக்கம் இருக்கும் ஒருவரிடத்திலே நீங்கள் சென்று, ஐயா நீங்கள் ஏன் குடிப்பழக்கத்தை விட்டுவிடக்கூடாது என்று சொல்வீர்கள் என்றால், நான் விரும்பினால் இப்பொழுது வேண்டுமானாலும் விட்டுவிடுவேன் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் விடமாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு விட்டுவிட விருப்பமில்லை. அதுதான் அவர்கள் பிரச்சனை. அருமையானவர்களே, இவர்கள் இவ்வாறு விருப்பம் இல்லாமல் அந்த பாவத்தின் வழியாக தொடர்ந்து செல்லும் பொழுது அழிவே முடிவாக வந்து சேர்கிறது. செங்குத்தான பள்ளத்தாக்கு அவ்வாறுதான் அகலமாக ஆரம்பித்து இறுதியிலே குறுகிய தரையை உடையதாய் இருக்கிறது. ஆனால் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இடுக்கமான வாசல் வழியாக செல்லும் தேவனுடைய பிள்ளைகள் ஒருபொழுதும் குறுதலாக முடிவடையும் இடத்திற்கு வந்து சேரமாட்டார்கள். தேவன் உண்மையிலேயே உயிரோடு இருக்கிறார். நீங்கள் ஒரு உயிருள்ள ஜீவனுள்ள வாழ்க்கையை வாழ விரும்பினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். ஆம், ஆபகூக் 2:4 சொல்வது போல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இன்று நீங்கள் தேவனை விசுவாசிக்க முடிவு செய்வீர்களா? இல்லையென்றால் மற்றவருடைய விசுவாசத்திலே, மற்றவருடைய ஜபத்தினாலே வாழ்ந்துவிட முடியும் என்று எண்ணுகிறீர்களா? அந்த ஊழியரின் ஜபத்தினாலே, அல்லது என் மனைவியின் விசுவாசத்தினாலே, அல்லது என் பிள்ளைகளின் விசுவாசத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டு விட முடியும் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் அது தவறானது. ஒரு கணவரின் விசுவாசத்திலே மனைவி வாழ முடியாது, மனைவியின் விசுவாசத்திலே கணவன் வாழ முடியாது. அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசு உங்கள் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசியுங்கள். அப்படி விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் அவராலேயே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையையும் வாழ முடியும் என்பதையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் ஒரு விசுவாச நடை நடக்க முடியும். விசுவாசம் இல்லாத வாழ்க்கை சுவாசம் இல்லாத வாழ்க்கை போன்றது. இன்றே விசுவாசத்திலே பிழைக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5.